அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான்மலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் முத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்வமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் ஒப்புற வரிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. பயன்மரம் உள்ளூர் பழுத்தட்டால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தட்டால் செல்வம் நயனுடையான் கண்படின். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். ஊரின் நடுவேயுள்ள பலன்களை தரும் நல்ல மரத்தில் பழங்கள் பழுத்து தொங்குவது போன்றது நல்ல பண்புகளை உடையவரிடம் செல்வம் சேர்வதாகும். அந்த மரத்தின் பழங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் பயன்படுவது போல உயர் பண்புகளை உடைய இரக்க அஞ்சமுடையவரின் செல்வமும் பலருக்கு பயன்படும் என விளக்கம் தருகின்றனர். ஊரின் நடுவே அமைந்துள்ள மரமானது குறித்த ஒருவருக்கு சொந்தமல்லாது பொதுவானதாக அமைந்து எல்லோருக்கும் பயன்படும் வகையில் உள்ளது போல நட்பண்பாளரின் செல்வமும் அனைவருக்கும் பயனுடையதாகும். தன்னிடமுள்ள வளமான செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழும் சமூக சிந்தனை, தன் செல்வத்தை சுயநலமின்றி சமூக பயன்பாட்டிற்கு உட்படுத்தும் வாழ்க்கை முறை, அனைவருக்கும் உதவும் உன்னத மனப்பான்மை, சமூக பயன்பாட்டிற்கு மேம்பாட்டிற்கு தனது செல்வத்தை பயன்படுத்தும் உயரிய சிந்தனை என்பனவும் ஊரின் நடுவில் நிற்கும் மரத்தின் பழங்களை அனைவரும் வேறுபாடின்றி படித்து உண்ணக்கூடிய பொதுமை பண்பு, நல்லோரின் செல்வம் பொருள் வேண்டி வருவோர்க்கு எளிதில் கிடைத்திடக்கூடிய தன்மை, பசித்தவனுக்கு பழங்கள் கிடைப்பது போல பொருள் தேவை உள்ளவருக்கு நயனுடையார் செல்வம் வாழ்வளிக்கும் தன்மை என்பவற்றை இக்குறள் வெளிப்படுத்தி நிற்கின்றது எனலாம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய திரைப்படத்துறை வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஆளுமையாக கருதப்படுகின்ற கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
திரைப்படங்களில் தனக்கென்று ஒரு பாணியை கையாண்டு மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி நாவர்கோவிலை அடுத்த ஒளியின சேரியில் பிறந்தார் என் எஸ் கிருஷ்ணன். வறுமையின் காரணமாக நாடக கொட்டகையில் சோடா விற்கும் பையனாக தனது ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்கினார். எளிமையும் வலிமையால் உயர்ந்த என் எஸ் கிருஷ்ணனின் நினைவு தினம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று. சுடலைமுத்து பிள்ளை, இசக்கியம்மாள் ஆகியோர் இவரது பெற்றோர்கள். நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணதன் என்பதன் சுருக்கமே என் எஸ் கிருஷ்ணன் ஆகும். நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று தனி பாணி என்பதை முதல் முதலில் தொடக்கி வைத்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அதையும் தன் முதல் படத்திலேயே தானே எழுதி கொண்டார். அப்படம் சதி லீலாவதி. ஆனந்த விகடனில் தானே எழுதிய சதி லீலாவதி தொடரை அதே பெயரில் படமாக்கினார் எஸ் எஸ் வாசன் அவர்கள். அதுவே கலைவாணரின் முதல் படமாக அமைந்த போதிலும் சதி லீலாவதியை முந்திக் கொண்டு அவரது இரண்டாவது படமான மேனகா வெளிவந்தது. மேனகாவின் வெற்றியால் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கலைவாணரின் நகைச்சுவை மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. தொடர்ந்து உச்ச நட்சத்திரங்களான பி யு சின்னப்பா, தியாகராய பகவதர் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். திரையுலகில் புகழடைந்த பின் தானே சொந்தமாக தனது பாத்திரத்தன்மையை வடித்து அதை படங்களில் பயன்படுத்தினார் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள். முகத்தை அஷ்ட கோணலாக்கி அங்குமிங்கும் ஓடி அடிபட்டு உதைபட்டு கேனைத்தனமாக சிரித்து மக்களை சிரிக்க வைப்பதுதான் அதுவரை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சி என்பதன் வரையறையாக இருந்து வந்தது. என் எஸ் கிருஷ்ணன் வருகைக்கு பின் நகைச்சுவையின் தரம் உயர்ந்தது. நகைச்சுவை என்பது வெறுமனே உடல் மொழி மட்டுமல்ல, வார்த்தை யாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்க வைப்பது என்பதை தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். திரையுலகில் வள்ளல் தன்மையுடன் திகழ்ந்தவர் கலைவாணர் அவர்கள். என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தீர்களானால் அதற்கு முழு முதல் காரணம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் என்று மக்கள் திலகம் MGRஆல் புகழப்பட்டவர். தனது தனிப்பட்ட வாழ்விலும் மனித நேயத்தை பின்பற்றியவர். நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த போதும் தனக்கென்று ஒரு நாடக குழுவையும் நடத்தி வந்தவர். சினிமாவில் பேரும் புகழுடனும் இருந்தாலும் நாடக குழுவில் உள்ளவர்களின் நலனுக்காக அதை தொடர்ந்து நடத்தியவர். சில சமயம் நஷ்டத்தில் இயங்கும் நாடக குழுக்களையும் தானே ஏற்று நடத்தி அதை பிரபலப்படுத்துவதும் இவரது மனித நேயத்தை காட்டியது. சிறந்த நடிகர் மட்டுமன்றி தொகுப்பு, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதுவது என திரைத்துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தார். என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தமக்கு தாமே சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர் நாகரிக கோமாளி என்பதாகும். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தான் ஐயா, ஆட்டமாடி பாட்டு பாடி நல்ல அழகான ஜதையோடு வந்தான் ஐயா என்று தன்னுடைய சொந்த படமான நல்ல தம்பியில் தம்மை பற்றிய கொள்கை முழக்கத்தை ஒரு பாடலின் மூலம் வெளியிட்டவர். கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டுமன்றி சிந்திக்கவும் வைத்து சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கையுடையவர். தனது படங்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் பரப்பியவர். பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய சமூக பணியை தனி ஒருவராக திரைப்படங்களில் நிகழ்த்தி காட்டியவர். தமிழ் சினிமாவின் முதல் தம்பதி கலைஞர்களான என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி பெற்று இவர்களுக்கு புகழை சேர்த்தது. ஒரு சமயம் சென்னை வானொலியில் உரையாற்றும் பொழுது என் கடன் களிப்பூட்டல் மட்டுமே என்று கூறிய என் எஸ் கே அவர்கள் தனது வாழ்விலும் சரி திரையுலக வாழ்விலும் சரி நகைச்சுவை உணர்வுக்கு தந்த இடம் முக்கியமானது. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமானது சிரிப்பு என்ற பாடல் ஒன்றே கலைவாணரின் நகைச்சுவை கலந்த சிந்தனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நகைச்சுவையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் 1957 August 30 தன்னுடைய 49 வயதில் காலமானார். தமிழக அரசு அவரது நினைவாக சென்னையில் உள்ள அரச அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என பெயர் சூட்டியது. நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்பு பாடல் ஒன்று நேர்களுக்காக.
இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் ஏன்ன சிரிப்பு, பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பள்ளி இழுப்பதும் ஒரு உலகச் சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் இந்த பழச்செருப்பு, காதல் இந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது அரங்கில் நடப்பவன் அசட்டு சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு,
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் சிறப்பு ஒன்று கூடல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலியூடாக உங்கள் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரான்சிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. போஸ்னிய இனப்படுகொலையில் ராட்கோ மிலாடிச் ரத்தக்கரைமிக்க அத்தியாயம் முடிந்ததா? போஸ்னிய போரின் போது நடைபெற்ற இனப்படுகொலை, இனச்சுத்திருப்பு மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான கொடூர குற்றங்களுடன் தொடர்புடைய முன்னாள் போஸ்னிய சேர்பிய ராணுவ தளபதி ராட்கோ மிலாடிச் நெதர்லாந்தின் த ஹேக் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு காவலில் மருத்துவமனையில் இருந்தபோது உயிரிழந்துள்ளார். ஐநாவின் சர்வதேச குற்ற நீதிமன்றத்திற்கான மீதமுள்ள பொறிமுறை அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுடன் மரணத்தின் சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணையும் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு 2017ஆம் ஆண்டு இனப்படுகொலை, மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அந்த தீர்ப்பையும் ஆயுள் தண்டனையும் உறுதி செய்தது. 1990களின் தொடக்கத்தில் யுகோஸ்லேவா சிதைவடைந்த போது பல்வேறு தேசிய இனங்களுக்கும் அரசியல்களுக்கும் இடையான கடுமையான மோதல்கள் உருவாகின. போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா சுதந்திரத்தை நோக்கி சென்ற போது போஸ்னிய முஸ்லிம்கள் குரோசியர்கள் மற்றும் சிலருக்கு இடையே போர் வெடித்தது. 1992 முதல் 1995 வரை நடைபெற்ற இந்த போரில் 100,000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற ஒரு நிலை ஏற்பட்டது. குடிமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலைகள், பாலியல் வன்முறைகள், சித்திரவதைகள், கட்டாய இடம்பெயர்கள் மற்றும் நகரங்கள் மீதான தாக்குதல் இந்த போரின் முக்கியமான கொடூரங்களாக அமைந்தன. இந்த போரில் போஸ்னிய சேர்பிய படைகள் முக்கிய ராணுவத்தலைவராக இருந்தவர் ராட்கோ மிலாடிச். 1990ஆம் ஆண்டு மே மாதம் போஸ்னிய சேர்பிய ராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். 1996 வரை அவர் அந்த பதவியில் தொடர்ந்தார். சர்வதேச விசாரணையின்படி போஸ்னிய முஸ்லிம்களையும் போஸ்னிய குரோஸ்களையும் போஸ்னிய சேர்பில் கட்டுப்பாட்டில் கூறவேண்டும் பகுதிகளில் இருந்த நிரந்தரமாக அகற்றும் திட்டங்களில் அவர் முக்கிய பங்காற்றினார். சரையவ முற்றுகை அவரது ராணுவ வாழ்க்கை மிக கொடூரமான அத்தியாயங்கள் ஒன்றாகும். நகரத்தின் மீது பல ஆண்டுகள் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு மற்றும் ஸ்னைப்பர் தாக்குதல் பொதுமக்கள் இலக்காக கொண்டிருந்ததாக நீதிமன்றம் கண்டிருந்தது. ஐநா நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பொதுமக்களிடையே பயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட தாக்குதலும் மிலாடிச்சின் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றன. இதன் விளைவாக சர்வதேச உலக அதிர்ச்சிக்குள்ள இனப்படுகொலையாக மாறியது. ஆனால் மிலாடிச்சின் பேருடன் நிரந்தரம் இணைந்திருக்கும் சம்பவம் 1992ஆம் ஆண்டு சர்வதேச இனப்படுகொலை. அந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐநா பாதுகாப்பு பகுதியில் அவர்கிட்ட பகுதியில் போஸ்னிய சர்வே படைகளின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான போஸ்னிய முஸ்லீம் ஆண்களும் சிறுவர்களும் பிரிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். 8,000 மேற்பட்ட போஸ்னிய முஸ்லீம் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சர்வதேச நீதிமன்ற பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இது 2nd உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பில் நடைபெற்ற மிக கொடுமையான இனப்படுகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த படுகொலை தனிப்பட்ட ராணுவ நடவடிக்கை அல்ல என்றும் சர்வதேச உள்ள போஸ்னிய முஸ்லீம் மக்களை அழிக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு கூட்டு செயல்பட்ட ஒரு பகுதியாக இருந்தென்றும் சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்தது. மிலாடிச்சுக்கு எதிரான வழக்கு நீண்ட காலம் நடைபெற்றது. அவர் 1990 குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் சுமார் 14 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். இறுதியாக 2011 May 27 சர்பியில் கைது செய்யப்பட்டு சிலருக்கு பின்னர் ஹேக் கடத்தி செல்லப்பட்டார். மிலாடிச் தனது இறுதி ஆண்டிலும் தனது சொத்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை. சர்பிய தேசியவாதிகளின் ஒரு பகுதி அவரை இன்னும் வீரர் என்று கருதுவது போஸ்னிய போர் நினைவுகள் இன்றும் பால்கன் சமூகம் எவ்வளவு ஆழமான பிளவை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. அதனை சர்வதேச உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் ஒரு போர்க்குற்றம் நினைவு கூறப்படுகிறார். மீண்டும் உங்களுடன் வானல் சந்திக்கிற நன்றி குறிப்பிட ஒன்றே. பிரான்சிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
இலங்கையின் தமிழ் சேவை வானொலி வரலாற்றிலே மதுரக்குரல் மன்னன் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் அனௌன்சர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட கே எஸ் ராஜ் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த September 3 என்ற வகையிலே அவர் தொடர்பான சில தகவல்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றோம். அவருடைய முழு பெயர் கனகரட்டம் சுரேஷ்கந்த ராஜா. தந்தை மருத்துவர், தாய் ஆசிரியை, கல்வி கற்று கொழும்பு ரோயல் கல்லூரி கடிதம் ரசாயன பட்டதாரியாக வெளியேறியவர். சில காலம் விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். உடன் பிறந்த சகோதரிகள் நால்வரும் மருத்துவர்கள். 1970 இலங்கை வானொலியின் வர்த்தக சேவையில் அறிவிப்பாளராக இணைந்து கொள்கின்றார். சாதாரண பொதுமக்களும் நிலையத்திற்குமான மிகுதியான உறவினை ஏற்படுத்திய பல புதுமையான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தினார். லண்டன் BBC வானொலியில் ஒலிபரப்பான ஹிட் பரேட் என்ற நிகழ்ச்சியினை அடிப்படையாக கொண்டு இசையணி தேர்வு நிகழ்ச்சியினை அறிமுகம் செய்தார். அதுபோன்று தொலைபேசியுடன் உரையாடும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் அறிவு களஞ்சியம், திரைப்பட இளைஞர்களை மயக்கிய திரைவிருந்து, இன்னும் பல புதுமையான விளம்பர நிகழ்ச்சிகள் எல்லாமே நேயர்களின் அபிமானத்தை வென்று உச்சத்தை தொட்ட நிகழ்ச்சிகளாகும். இவர் வரும்போது அவருடைய நிகழ்ச்சியின் டியூனை கேட்ட உடனே நமக்குள் ஒரு பரபரப்பு தொட்டிக்கொள்ளும். திரைப்பட பாடியோர், இயற்றியவர், இசையமைப்பாளர் இப்படி மின்னல் வேகத்தில் எல்லா விவரங்களையும் கூறி பாடலை ஒலிபரப்பும் வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவரும் இவரே. பாடல் ஒலிபரப்பாகும் போது அது இருப்புக்கு இசையாக இருந்தால் அதனை திருப்பி போடும் அந்த கணத்திலேயே வித்தியாசமான ஏதாவது கூறி நேர்களை வியப்பில் ஆழ்த்துவார். இப்படித்தான் விடுமுறை விருப்பம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் பாடல் பச்சைக்கிளி முத்துச்சரம் பாடலை ஊரில் மேற்கு நோரலியா தாவலை மேற்பிரிவு நேயர்கள் விரும்புவதாக அறிவிப்பு செய்து பாடலை ஒலிபரப்புகின்றார். இசை தட்டினை திரும்பி போடும் அந்த சில வினாடிகளில் உலகம் சுற்றும் வாலிபன் இப்போது ஊரில் மேற்கு நோரலியா தரவலை மேற்பிரிவு ஆகிய இடங்களை சுட்டிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியதை என்றும் நினைத்தாலும் மனம் இனிக்கிறது. தனது கம்பீரமான குரல் வளர்த்தால் நேர்களை வானொலியோடு கட்டி போட்டு வைத்த வித்தகர் அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அந்த வசீகர குரல் என்றும் எமது செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டுதான் இருக்கும். அந்த வகையில் அவரை நினைவு கூர்வதிலே நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
உலகம் போற போக்க பாரு தங்கமைச்சி நாளே, உலகம் போற போக்க பாரு தங்கமைச்சி நாளே. அடே பொடிகள் வாழ்வட்டு தமிழ் பகுதியில பெரிய பேமஸாக இப்ப வந்து கொண்டிருக்குது. இந்தியாவில்தான் முதல் வாழ்வட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். படங்கள் எல்லாம் அந்த மாதிரி வாழ்வட்டு நடந்திருக்குது. ஆனால் பேரங்கோ இப்ப தமிழர் பகுதியில வடக்க கலாக்கல பெரிய அட்டூழியமாக நடக்கிறது இந்த வாழ்வட்டத்தான் பேரங்கோ. அந்த வகையில கடந்த 31 August 2026 இரவு குடும்பத்தின் தலைவன் மனைவி மீது மேற்கொண்ட பாரிய வாழ்வட்டு தாக்குதல் பெருங்கோ. அது பெரிய 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 பிரச்சனையா போய் கடைசியா மனுஷியை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தா பிறகு மனுஷி சிகிச்சை பலனின்றி மரணித்திருக்கிறார். இது பெரிய படாத சோகம் பேருங்கோ. இப்படியெல்லாம் தமிழர் பகுதியில் நடக்குது. வாழ்வட்டு கலாச்சாரம் முதல் ஆரம்பித்தது குழுக்களுக்கு இடையில, இப்ப பார்த்தால் குடும்பத்துக்கு இடையிலையும் அந்த வாழ்வாட்டு பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. இப்படி தமிழர் சமுதாயத்துல கடை பிரச்சனை பேருங்கோ. அதோட இன்னும் ஒரு அலசலோட நான் உங்களோட பயந்து கொள்ளோடும். இந்த ஆண்டில வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் இலங்கையில பயங்கர ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறதாச்சு சொல்லுறாங்க பேரங்கோ. முதல் ஒரு காலத்துல நாங்கள் நியூசிலாந்துல இருந்து கொண்டு பாலிக்கு போறதுதான் பெரிய சுற்றுலா பயணமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ப பாலி மாதிரி ஒரு குட்டி தீவு தான் இலங்கை என்று எல்லாரும் சொல்லுறாங்க. எல்லாரும் இப்ப படையெடுக்கிறதுல ஒன்று இலங்கைக்கு பேரங்கோ. இலங்கையில கடந்த ஆண்டு 15 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு அந்த இலக்கம் 17 லட்சத்துக்கு போயிருக்குது. 2 லட்சம் கூட வந்திருக்கிறார்கள். இதுல இருந்து ஒன்று விளங்குது என்றென்று சொன்னால், இலங்கை தீவு மிகவும் அருமையான சுற்றுலா தலமாக இன்றைக்கு உலகத்தில் உருவெடுத்திருக்கிறது. இதை நாங்கள் யாரும் மறக்க இல்லாத இலங்கையில பிறந்தவங்க என்ற ரீதியில நாங்களும் இதை பெருமைப்படுவோம். இல்லை என்ன,
நாளை ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஃபிஜி மற்றும் பப்புவா நியூகினி ஆகிய நாடுகளிலே தந்தையர் தினம் சிறப்பான முறையிலே நினைவு கூறப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தந்தையர் தினம் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
தந்தையர் தினம் குடும்பத்தில் தந்தையின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்க முடியாது. பிள்ளைகளின் முதல் ஹீரோ தந்தைதான். தங்கள் பிள்ளைகளை வளர்க்கெடுக்க தந்தைகள் செய்யும் தியாகத்தை கொண்டாடும் பொருட்டும் ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கும் அன்பான பிணைப்பை ஆதரிக்கும் நாளாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து உயிர் கொடுப்பவள் தாய் என்றால், ஆயுள் வரை நெஞ்சில் சுமப்பவர் தந்தை. குடும்பத்துக்காக குழந்தைக்காக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்போதும் சந்திக்க தயாராக இருப்பது தந்தை. குடும்பத்தின் தேவையை நிறைவேற்ற அயராது உழைக்கும் தந்தையின் முக்கியத்துவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஓயாமல் துடிக்கும் இதயம் போன்று குடும்பத்தை இயக்க ஓடிக்கொண்டிருப்பது தந்தைதான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் ஆசான். குழந்தைகளுக்கு அன்பு, பொறுமை, பாசம், நற்குணங்கள், வாழ்க்கை, கல்வி போன்றவற்றை கற்றுத்தருவதில் அப்பாக்களுக்கு முக்கியமானவர்கள். அதனால் தான் ஔவையார் அழகாக சொல்கின்றார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள ஸ்பாக்கேனாய் சேர்ந்த சோனாரா சிமா டாட் என்பவரால் தான் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அவரது தந்தையை பெருமைப்படுத்தும் விதமாக இவர் கொண்டாடிய வரலாறு தொடர்பானது இன்னும் சில காரணங்களும் கூட வெவ்வேறு நாடுகளில் சொல்லப்படுகின்றது. போர் வீரனான சோனோராவின் தந்தை வில்லியம் சிமாட்டாட் தனது மனைவி பிரசவத்தில் இறந்த பிறகு 5 குழந்தைகளுக்கு தாயாக நின்று வளர்த்தார். அந்நியர் தினம் ஒன்றில் சோனாரா கலந்து கொண்ட பிறகு தனது தந்தை தாயாகவும் வளர்த்தது எண்ணி தந்தைக்கு அத்தகைய தினம் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கின்றது. அதன் பிறகு தேவாலயத்தில் தந்தையை நிகழ்வு கூறும் நிகழ்வு 1900 ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினர். தந்தைக்கு பிடித்த பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள் கொடுப்பது, குடும்பத்தில் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கேக் வெட்டி மகிழ்வது, தந்தைக்கு பிடித்த உணவுகளை செய்து பரிமாறுதல், தந்தையை வெளியே அழைத்து செல்வது, அன்றைய நாள் முழுவதும் தந்தையுடன் நேரம் செலவிடுவது என அவரவருக்கு விருப்பப்படி கொண்டாடுகின்றார்கள். குழந்தைகளாக முதலடி எடுத்து வைக்கும் போது தந்தையின் கைப்பிடித்து நடந்திருப்போம். தடக்கி விழுந்தாலும் தந்தையின் கரங்கள் தாங்கி இருக்கும். வாழ்வில் எத்தனை துன்பங்களிலும் சோர்விலும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லாமல் முன்மிப்பவர் தந்தை. இன்னல்களை வெளிக்காட்டாமல் தந்தை தன் வியர்வையிலும் மகிழ்ச்சி கடலாய் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி இருப்பார்கள். ஒவ்வொரு தந்தையும் தங்களை விட தங்களின் பிள்ளைகள் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று எண்ண நினைப்பவர்கள். அதற்கேற்ப சிறு வயதிலேயே ஒவ்வொரு குழந்தையையும் தந்தையின் தோளில் அமர்ந்து தந்தையை விட உயர்வாக இருப்பதாக சொல்லி குதிகதிப்பித்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் எப்போதும் மறந்து விடாமல் குடும்பத்தை ஆலமரமாயிருந்து தாங்கிய தந்தையை வயதான காலத்தில் பிள்ளைகள் விழுதிகளாயிருந்து தாங்குவதே தந்தைக்கு செய்யும் விலைமதிப்பெற்ற பெருசாகும். நன்றி.
நாளைய தினம் தந்தையர் தினத்தை கொண்டாட இருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வானொலிகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சந்தோஷம் கா